கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 45.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற பெரும் தத்துவத்தை தனது உண்மை விளக்கம் என்ற நூலினூடாக நமக்கு அறிமுகம் செய்து வைத்த வனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை உச்சி மேல் சூட்டி துவக்கின்றேன். அந்நூலுக்கு எளிமையாக உரை செய்து நமக்கு வழிகாட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன். இப்போது அந்த நூலை தொடர்ந்து உமாபதி சிவாச்சாரியார் இயற்றிய திருவருட்பயன் என்கின்ற நூலை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். உமாபதி சிவாச்சாரியார் சைவ சித்தாந்த நூல்களிலே சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிற 8 நூல்களை இயற்றியவர். தில்லைவாழந்தனர்களுள் ஒருவராக இருந்து சரியா கிரியா மார்க்கங்களை கடந்து யோக ஞான மார்க்கத்துக்குள் சென்றவர். தனது குருவாகிய மறைஞான சம்பந்தர் திருவடிகளை போற்றி பல அற்புதங்களை செய்தவர். அவரால் இயற்றப்பட்ட நூல்தான் இந்த திருவருட்பயன் என்கின்ற நூல். சைவ சித்தாந்த கற்கை முறையிலே உண்மை விளக்கம் கற்று அதற்கு பிறகு திருவருட்பயன் கற்பது என்பதை ஒரு மரபாக பெரும்பாலும் அறிஞர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் திருவருட்பயன் என்கின்ற நூலை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த நூலை உமாபதி சிவாச்சாரியார் நற்குஞ்சரக்கன்று அந்நில் கலை ஞானம் கற்கும் சரக்கு அன்று கான் என்கின்ற காப்புச் செய்யலோடு ஆரம்பிக்கிறார். இந்த நூலினுடைய பாக்கள் குறள் வகையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. திருக்குறளை போலவே 10 அதிகாரங்களாக இதை பிரித்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் குறள் நூலை போல 10 குறள்களை அடுக்கி சைவ சித்தாந்த முழுமையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே இந்த நூலினுடைய முதல் 3 அதிகாரங்களும் உள்பொருளை நமக்கு விளக்கம் செய்கின்றன. பதி, பசு, பாசம் என்கின்ற 3 விளக்கம் செய்கின்றன. இறைவனை பற்றிய செய்திகளை சொல்கிற அதிகாரத்துக்கு 10 முதுநிலை என்று தலைப்பிட்டிருக்கிறார். ஆன்மாக்களை பற்றி சொல்லுகிற அதிகாரத்துக்கு உயிரவை நிலை என்று தலைப்பிட்டு உயிரினுடைய பன்மைத்தன்மையையும் நமக்கு குறித்து காட்டுகிறார். அடுத்தது பாசத்தை சொல்லுகிற மலங்களை பற்றி சொல்லுகிற அதிகாரத்துக்கு, அது எல்லா மலம் பற்றியும் சொல்லுகிற அதிகாரமாக இருந்தாலும் மூலமலமாகிய ஆணவ மலத்தினுடைய பெயரிட்டு இருள் மல நிலை என்று அந்த அதிகாரத்துக்கு பெயரிடுகிறார். இதன் மூலம் 3 உள்பொருளையும் நமக்கு விளக்கம் செய்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். 4வதாக நாம் படித்தது அருளது நிலை என்கின்ற அதிகாரம். இறைவனுடைய திருவருட்சக்தி எப்படி நம்மை சூழ்ந்திருக்கிறது, நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். அதுதான் நம்மை உலகியலிலையும் மூழ்கடிக்கிறது, திருவருளிடமும் இறைவனிடமும் சேர்க்கிறது என்கின்ற விவரங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அருளது நிலை என்கின்ற அதிகாரத்திலே சொன்னார். இப்பொழுது 5வது அதிகாரம் நூலினுடைய பாதி நிலைக்கு வந்திருக்கிறோம். 5வது அதிகாரத்திலே அருளுறு நிலை என்று இறைவனுடைய திருவருள் எப்படி குருவடிவாக வந்து நமக்கு துணை செய்கிறது என்கின்ற விவரத்தை சொல்வதாக இந்த அதிகாரம் அமைகிறது. இதிலே நாம் இப்பொழுது நாம் மொத்தமாக படித்து கொண்டிருப்பது சிவபாத சுந்தரனார் அவர்களுடைய உரை குறிப்பைத்தான் படித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தெளிவுக்காக இந்த நூலினுடைய பாயிரமாக நம்முடைய ஐயா ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் எழுதியதாகிய அந்த பகுதியை படிப்பதென்று முடிவு செய்து படிக்க தொடங்கினோம். அருணர் நிலை என்பதற்கு விரிவான ஒரு பாயிரத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த பாயிரத்தை தான் நாம் இப்போது படித்து கொண்டிருக்கிறோம். அந்த 2 பெரியார்களையும் சிவபாத சுந்தரனார், அமரர் சிவபாத சுந்தரனார் அவர்களதும் ஐயாவினதும் திருவடிகளை போற்றி நாம் இன்றைக்கு முதலிலே இருந்து ஒரு தரம் வாசிக்கப் போகிறோம் அந்த பாயிரத்தை. ஏனென்றால் இடையில் வகுப்புகள் பல இல்லாமல் போனபடியால் நாம் வாசித்ததை மறந்திருப்போம், படித்ததை மறந்திருப்போம் என்பதற்காக நான் குறுக்கீடு செய்ய மாட்டேன். நம்முடைய ஸ்ரீராம் அவர்கள் அந்த படித்த அவ்வளவற்றையும் வாசித்து விட்டு பிறகு மேலே வாசிக்கிற பொழுது நான் குறுக்கீடு செய்கிறேன். இப்பொழுது அந்த இடத்திலே இருந்து நாம் வகுப்பை ஆரம்பிக்கலாம்.
திருவருட்பயன் 5ஆம் அதிகாரம் பாயிரம், திரு ஆனந்தராசன் ஐயாவின் பாயிரம். அதிகார தலைப்பு அருளுரு நிலை. தலைப்பு கட்டு. நாம் உடம்போடு கூடி பிறப்பெடுத்து வாழ்கிறோம். உடம்பிற்கு வேறு நான் என்பதை அறியாமல் உடம்பே நான் என்று கருதி வருகிறோம். இவ்வுடம்பில் கட்டுண்டு நிற்கிறோம். கட்டுண்டிருக்கிறேன் என்பதையும் அறியாமல் இருக்கிறோம். உடம்பில் உள்ள 5 பொறிகள் நம்மை வசப்படுத்தியுள்ளன. இயல்பிலே நமக்கு விரிந்த அறிவுண்டு. நமது விரிந்த அறிவை இவ்5 பொறிகள் கட்டுப்படுத்தி நிற்கின்றன. வலிய வேடர்கள் வழி செல்வோரை மறித்து அவர்களிடம் உள்ள செல்வத்தை கவர்ந்து கொள்வது போல இந்த 5 பொறிகள் நமது அறிவாகிய பெரும் செல்வத்தை கவர்ந்து சிறுமைப்படுத்தியுள்ளன. இப்படிப்பட்ட 5 பொறிகளோடு கூடி அவையே நாம் என்று இருக்கிறோம். அவற்றினிடத்தில் கட்டுண்டிருக்கிறோம். அவ்வாறு கட்டுண்டிருக்கிற நமது நிலையையும் அறியாமல் இருக்கிறோம். இவ்வாறே மண் பொன் முதலிய உலகப் பொருள்களும் நம் அறிவை தம் வசப்படுத்தியுள்ளன. அந்த பொருள்களின் கவர்ச்சியில் மயங்கி அவற்றையே விடாமல் பற்றி நிற்கிறோம். சுருங்க கூறினால் உடம்பும் உடம்பில் உள்ள கருவிகளும் உலகமாகிய இடமும் அங்குள்ள நுகர்ச்சி பொருள்களும் ஆகிய யாவும் நம் அறிவை மீள விடாமல் பிணித்துள்ளன எனலாம். அது பற்றியே இவை கட்டுக்கள் எனப்படுகின்றன. கட்டு என்பது துன்பத்தை தருவது. ஒருவனது கையிலும் காலிலும் விலங்கு இட்டு தலைப்படுத்தினால் அக்கட்டு அவனுக்கு துன்பத்தை தரும் என்பதை சொல்லவும் வேண்டுமோ? அவ்வாறே நாம் உடம்போடும் உலகத்தோடும் தொடக்குண்டு துன்பப்படுகிறோம். கட்டிற்கு காரணம் இக்கட்டு நிலையும் துன்பமும் ஆகியன அறியாமையால் ஏற்படுவன. நாமல்லாத உடம்பை நாம் என்று கருதுவது அறியாமைதானே. எல்லா பொருள்களும் இறைவனது உடைமையாய் இருக்க அவற்றை எனது எனது என்று கருதுவது அறியாமைதானே. எல்லா செயல்களும் இறைவன் செயலாயிருக்க என் செயல் என்று கூறுவது அறியாமைதானே. உயிர்க்குயிராய் உள்நின்று இயக்குபவன் அவனாயிருக்க நானே எல்லாம் என்று எண்ணுவது அறியாமைதானே. அறியாமை என்பது இவ்விடத்தில் தவறான அறிவை, அதாவது மயக்க அறிவை குறிக்கும். இதனை விபரீத ஞானம் என்பர். இதுவே கட்டுநிலைக்கும் துன்பத்திற்கும் காரணம். ஞானம் ஒன்றே வழி. தலைப்பு கட்டு நிலையிலிருந்து நீங்க வேண்டுமானால் அதற்கு காரணமாகிய அஞ்ஞானம் நீங்க வேண்டும். அஞ்ஞானம் என்பது தவறான அறிவு என பார்த்தோம். தவறான அறிவு எப்பொழுது நீங்கும்? உண்மை அறிவாகிய ஞானம் வரும்போது தவறான அறிவு நீங்கிவிடும். அஞ்ஞானம் இருள் போன்றது, ஞானம் ஒளி போன்றது. ஒளி வந்தாலன்றி இருள் விலகாது. அதைப்போல ஞானம் தோன்றினாலன்றி அஞ்ஞானம் நீங்காது, கட்டு நிலையும் போகாது. எனவே கட்டிலிருந்து விடுபடுவதற்கு ஞானம் ஒன்றே வழி என்பது இதனால் விளங்கும். ஞானமாவது மெய்யறிவு, அகுதாவது பொருள்களின் இயல்பை உள்ளவாறு உணர்தல். பொருள்களாவன கடவுள், உயிர், உலகு என்பன. இம்மூன்றன் இயல்பையும் நாம் உள்ளவாறு உணர்தல் வேண்டும். நான் அறிவு பொருள், ஆயினும் அறிவற்ற உலகத்தோடு கூடி வாழ்கிறேன். இவ்வுலக சார்பு எனக்கு இயற்கை அன்று. இஃது இடையில் வந்தது, இடையில் நீங்கக்கூடியது. எனக்குரிய உண்மையான சார்பு என்றைக்கும் உள்ள நிலையான சார்பு இறைவனாகிய சார்பே ஆகும். அவனே எனக்கு வாழ்முதல், அவனே எனக்கு புகழ். அவனை அணைந்து இன்புறுதலே பிறவி எடுத்ததன் பயன். இவ்வாறு உலக நிலையையும் நமது இயல்பையும் தலைவனாகிய இறைவனது இயல்பையும் உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும். அடுத்த தலைப்பு ஞானத்தை தரும் ஆசிரியர். எந்த ஒரு அறிவையும் அதனை உடையவர்பால் பெறுவதே உயிரின் இயல்பாக இருக்கிறது. அம்முறையில் ஞானமாகிய மெய்யறிவை யாரிடம் பெறுவது என்ற வினா எழுகிறது. அறிவை தரும் ஆசிரியன்மார் பல திறத்தினர். எழுத்து சொல் ஆகியவற்றை வடிவு அளவில் கற்பிப்பவர் கணக்காயர் எனப்படுவர். செய்யுட்களையும் நூல்களையும் பொருளுணர்வு தோன்ற கற்பிப்பவர் வித்யா குரு எனப்படுவர். சமயம் விசேடம் ஆகிய தீக்கைகளை செய்வித்து சிவவழிபாட்டினை பிறருக்கு அளிப்பவர் கிரியா குரு எனப்படுவர். சிவ வழிபாட்டினை எவ்வித பயனும் கருதாது உண்மையான அன்போடு செய்துவரின் உலகியலில் உவர்ப்பு தோன்றும். சிவனையே பற்றாக உணரும் நிலை உண்டாகும். அப்படிப்பட்ட பக்குவம் வந்த மாணாக்கர்க்கு உயிர் சார்பும் பொருட்சார்பும் ஆகிய தலைகளின் இயல்பை தெளிவித்து பாசத்தை அறுத்து சிவனது திருவடி ஞானத்தை உணர்த்துவோர் ஞானகுரு என்றும் ஞானாசிரியர் என்றும் சொல்லப்படுவர். இவரே ஏனைய ஆசிரியர் யாவரினும் மேலானவர். அடுத்த தலைப்பு, ஞானாசிரியர் சிவமே. ஞானாசிரியராய் வருபவர் சிவமே என்று சித்தாந்தம் கூறும். நாட்டவருள் உள்ள ஒருவர் போல தோன்றுகின்ற ஞானாசிரியர் உண்மையில் சிவமே என்பது எவ்வாறு பொருந்தும் என்ற ஐயம் எழுவது இயல்பு. இதனை தெளிய விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். ஆணவ மலம் உயிரை வன்மையாய் பிணித்துள்ள வரையில் அந்த உயிர் உலக வாழ்வையே பெரிதாக கருதும். உலகப் பொருள்களின் பின்னேயே ஓடி ஓடி திரியும். திருவருள் நாட்டம் சிறிதும் வராது. இப்படிப்பட்ட உயிருக்கு ஞானத்தை பெற வேண்டும் என்ற வேட்கை தோன்றாது என்பது வெளிப்படை. இறையருளால் உயிரை பற்றியுள்ள ஆணவ மலத்தின் சக்தி தேயும் காலம் வரும்போது அந்த உயிருக்கு இதுவரையில் இனியனமாய் தோன்றிய உலகப் பொருள்களின் மீது வெறுப்பு தோன்றும். ஒப்பற்ற கடவுட்பொருளை உணர வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும். அவ்வாறு ஆணவ மலம் தன் வலி குன்றி நீங்கும் நிலையை எய்துதலே மலபரிபாகம் எனப்படும். மலபரிபாகம் சிறிது சிறிதாக வர வர அதற்கேற்ப அந்த உயிர் உலகத்தை விடுத்து இறைவனது திருவருளை நோக்க தலைப்படும். திருவருளை நோக்கும் நிலையே சத்தினிபாதம் எனப்படும். மலபரிபாகமும் சத்தினிபாதமும் நிகழ்ந்த இந்த நிலைதான் உயிரின் பக்குவ நிலை என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை பெறுதற்கு ஏற்ற நிலை என்று கொள்ளப்படுகிறது. இந்த பக்குவ நிலை ஒருவருக்கு வந்துற்றது என்பதை எப்படி அறிய முடியும்? பக்குவம் என்பது உயிரில் நிகழ்வது, அது வெளியே புலனாவது அன்று. சில பொய்மையாளர்கள் பக்குவம் உடையவர் போல் நடிப்பார்கள், மெய்யெல்லாம் நீர் பூசி திகழ்வார்கள். ஆனால் செய்வதெல்லாம் ஊரை ஏமாற்றுகிற செயலாக இருக்கும். அவர்களது வெளித்தோற்றத்தை பார்த்து என்ன பக்தி என்ன பணிவு என்று உலகோர் வியப்பார்கள். ஆனால் அவர்களது அகம் எவ்வளவு இரக்கமற்றது என்பதை அறிய மாட்டார்கள். இதனால் வெளித்தோற்றத்தை கொண்டு ஒருவரது பக்குவத்தை அறிய முடியாது என்பது விளங்கும். உள்ளே நிகழ்வதாகிய பக்குவத்தை அறியும் தகுதி உலகிற்கு இல்லை என்றே சொல்லிவிடலாம். அப்படியானால் வேறு யார் தாம் அறிய வல்லார்? உயிருக்கு உயிராக இமைப்பொழுதும் நீங்காமல் இருக்கின்ற இறைவன் ஒருவனே அவ்வுயிரின் பக்குவத்தை அறியவல்லான். இதுவற்றியே ஆணவ மலம் தேய்ந்த நிலையையும் ஞானத்தில் வேட்கை ஏற்பட்ட நிலையையும் பார்த்தருளி இறைவனே குருவாக வந்து ஞானத்தை உணர்த்துவான் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. இதுவரைக்கும் முடிச்சிருக்கோம்.
என்னுடைய உடம்போடு உயிர் கட்டப்பட்டிருக்கிறது. உடம்பிலே இருக்கக்கூடியதாகிய நெய்வாய் கண்மூக்குச் செய்தி என்கின்ற புலன்கள் தான் நம்முடைய ஆன்மாவினுடைய வியாபக அறிவை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றன. அந்த கட்டுதலினால் ஆன்மா தன்னுடைய விரிந்த அறிவை இழந்து இந்த உலகமே மெய் என்கின்ற ஒரு மாயைக்குள்ளே மூழ்கி மயங்கி கிடக்கிறது. அப்படி மயங்குவதற்கு அதனுடைய திரிவு அறிவு காரணமாகிறது என்று சொல்கிறார். திரிவு அறிவைத்தான் விபரீத ஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த திரிவு அறிவு நீங்கி இந்த கட்டிலிருந்து ஆன்மா வெளிவர வேண்டும் என்பது நிலை. அப்படி கட்டிலே இருந்து வெளிவர வேண்டுமானால் அதை எப்படி கொண்டு வருவது என்றால், அஞ்ஞானம், இங்கே அஞ்ஞானம் என்பதற்கு தவறான அறிவு என்று பொருள் சொல்லிதான் விபரீத அறிவு என்று பெயரிடுகிறார். தவறான அறிவின் வயப்பட்டிருக்கிற ஆன்மா வெளிவர வேண்டுமானால் உண்மை அறிவு அதற்கு ஏற்பட வேண்டும். அந்த உண்மை அறிவை ஆன்மாவினுடைய நிலையறிந்து தரத்தக்கவர் குருநாதர் என்று சொல்லப்படுகிறவர். உண்மை குருநாதர்களிலே பல வகை குருநாதர்கள் இருக்கிறார்கள் என்று விவரம் சொல்கிறார். கணக்காயர் என்றும், வித்யா குரு என்றும், கிரியா குரு என்றும் சொல்லி கடைசியிலே ஞானாசிரியர் என்று ஆன்மாவினுடைய தகுதி அறிந்து அதனுடைய இருள் நீக்குகிற குருவை பற்றி பேசியிருக்கிறார். அந்த ஞானாசிரியராக வருபவர் சிவனே. ஏனென்றால் அவருக்குத்தான் ஆன்மாவினுடைய தகுதி தெரியும். ஆன்மா மெல்ல 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 வளர்ச்சி உறுகிற நிலையிலே மலபரிவாகம் எய்தும். அந்த மலபரிவாகம் எய்துகிற காலத்திலே இறையருள் அதன் மேலே பதியும். அதனைத்தான் சக்தி நிவாதம் என்று சொல்கிறார்கள். அந்த மலபரிவாகம் எய்தி சக்தி நிவாதம் எய்துகிற பொழுது ஆன்மா திருவருளை நோக்க தலைப்படுகிறது. அப்படி அந்த திருவருளை நோக்குகிற பொழுது உயிரின் பக்குவ நிலை ஏற்படுகிறது என்பதை சொல்கிறார். அந்த பக்குவ நிலையை ஆன்மாவினுடைய பக்குவ நிலை வெளித்தோற்றத்துக்கு தெரியாத ஒன்று. அது உள்ளே ஏற்படுகிற மாற்றம். அந்த மாற்றத்தை உணரக்கூடியவன் இறைவன் ஒருவனே என்றபடியால் குருவாக அவனே வந்து ஆன்மாவை அதற்கு மேற்பட்ட நிமலபரிவாகம் எய்தி சத்திய நிவாதம் எய்திய அந்த ஆன்மாவினுடைய தகுதி கருதி இறையருளே குருவருளா குரு வடிவாக வந்து நம்மை ஆட்கொள்கிறது என்கின்ற செய்தியை இதுவரையும் படித்தோம். இனி மேலே படிப்போம்.
அடுத்த தலைப்பு குரு வடிவம். இறைவன் குருவாகி வருவான் என்றால் நமக்கு உள்ளது போன்ற மாயா காரியமாகிய மானுட உடம்பை எடுத்து வருவானா என்று கேட்கலாம். அவ்வாறு அவன் மானுட உடம்பை எடுப்பான் எனில் உயிர் இனத்தவன் ஆகிவிடுவான், இறைவன் ஆகான். ஆகவே அவன் மானுட உடம்பெடுத்து வருவான் என்றல் பொருந்தாது.
இனி
இறைவன் எவ்வாறு குருவடிவம் கொள்கிறான் என்பதை நோக்குவோம். மலமாகிய மாசு தீர்ந்து வாழும் தூய அறிவினராகிய ஆன்மாவை சுத்தான்மா என்பர். அவர் தற்போதம் இழந்து நிற்பவர். அகதாவது நான் என்ற உணர்வு சிறிதும் இல்லாதவர். அவரிடத்தில் இறைவன் தயிரில் நெய் போல இனிது விளங்கி நிற்பான். நம்மிடத்தில் பாலில் நெய் போல மறைந்து நிற்பான். அவ்வாறு விளங்கி அவரது இயல்புகளை கீழ்ப்படுத்தி தன் இயல்பு மேம்பட நிற்பான். ஓர் எடுத்துக்காட்டு கூறினால் இது விளங்கும். பேயால் பிடிக்கப்பட்டவர் இடத்தில் அவரது இயல்புகள் கீழ்ப்பட்டு நிற்பதையும் பேயின் இயல்புகளே நிகழ்வதையும் காணலாம். அதுபோல இறைவன் சுத்தான்மாவிடத்தில் அவரது இயல்பை கீழ்ப்படுத்தி தன் இயல்பு மேம்பட்டு தோன்ற நிற்பான். இவ்வாறு நிற்பது ஆவேசித்து நிற்றல் எனப்படும். பேய் ஆவேசிக்கப்பட்டாரது செயல்கள் எல்லாம் அவர் செயலாகாது பேயின் செயலே ஆவது போல சுத்தான்மாவின் செயல்கள் யாவும் சிவனாகிய இறைவன் செயலே ஆகும். சுத்தான்மாவாகிய அவரே ஞானகுரு ஆவார். சிவன் அவரை ஆவேசித்து நின்று பக்குவமுடைய மாணவர்க்கு ஞானத்தை உணர்த்துவான். இதனால் ஞானகுரு நம்மனோரில் ஒருவர் அல்லர் என்பதும் அவர் சிவனே ஆவர் என்பதும் விளங்கும்.
உணர்த்தையும் நாம் விளங்க வேண்டும். ஆன்மாக்களினுடைய வளர்ச்சி நிலை உணர்ந்து சக்தி நிவாதத்தை அவை அடைந்திருக்கக்கூடிய தகுதிக்கேற்ப ஆன்மாக்களை பொய்யறிவிலே இருந்து விடுவிப்பதற்காக ஞான ஒளியை கொண்டவராகிய குரு நமக்காக வருவார் என்பதை படித்தோம். இது ஒரு கூட்டமாக நிகழ்கிற விஷயம் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 50 பேர் இந்த தகுதி பெற்றுவிட்டால் 50 பேருக்குமாக சேர்த்து குரு வந்து வகுப்படுத்தி விட்டு போவான் இப்பொழுது நாங்கள் செய்வது போன்ற நிலை அல்ல. ஒவ்வொரு ஆன்மாவும் தகுதி பெற அந்த ஆன்மாவுக்காக குரு வருவான் என்பதுதான் நம்முடைய பாரம்பரிய செய்தி. ஒரு 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 உயிருக்காகவே குரு தோற்றுவான் என்பதை நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். குருவை நாம் தேட தேவையில்லை. குருவை தேடுவதான தகுதியை நாம் வளர்த்து கொண்டால் குரு நம்மை தேடி வருவார். அது எப்படி வருவார் என்றால் மானுட ரூபத்தோடு வருவார் என்று சொல்கிறது. அப்படியானால் ஒரு கேள்வியை எழுப்புகிறார், மானுட ரூபத்தோடு குரு வருவார் என்றால் அவரும் நம்போடு போலத்தானே ஒருவராக இருக்க வேண்டும். மாணிக்க வாசகர் சொன்னதை நான் போன முறையும் சொன்னேன், ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீறில்லாத நெஞ்சுடையனாயினேன் கடையனாயினேன் பட்டத்தின்மையே என்று திருவாசகத்திலே ஒரு அடி. மானுட ரூபம் கொண்டுதான் வருகிறான், ஆனால் ஒளிசை மானுடமாக வருகிறான் என்கிறார் மணிவாசகர். ஆகவே ஒரு ஆன்மா பக்குவ பெற்றுவிட்டால் அந்த ஆன்மாவை தன்னோடு கலக்கச் செய்வதற்கு இறைவன் குருவடிவாக மானுட சட்டை தாங்கி வருவான். அதை வைத்துக் கொண்டுதான் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார், மானுட ரூபமாக வந்தால் குருவாக வருகிறது என்றால் அவரும் நம்மை போன்ற ஒருவராகத்தானே இருக்க வேண்டும், அப்படி இருப்பாரா என்று கேட்டால் அப்படி இருக்க நியாயம் இல்லை என்று அதை மறுத்துவிட்டு, அப்படியானால் மானுட ரூபமாக வருவது என்ன என்பதற்கு விளக்கம் சொல்கிறார். ஆன்மாக்களிலே நான் முன்பும் பேசியிருக்கிறோம், உடம்பிலே உயிர் நிற்கிற பொழுதே முத்தி நிலை அடைந்தவர்கள் என்று சில பேரை நாங்கள் சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஆன்மாக்களை சுத்தான்மாக்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் இந்த உலக அறிவிலேயிருந்து விடுபட்டு இறை அறிவுக்குள்ளே தம்மை கலந்து கொண்டவர்கள், தற்போதம் இல்லாதவர்கள். தற்போதம் போதம் என்பது அறிவு என்று தெரியும், தான் என்கின்ற அறிவு அவர்களுக்கு துளியளவும் இல்லை. ஆகவே தான் என்ற அறிவு இல்லாத பட்சத்திலே அவர்களுக்குள்ளே புறப்படுகிற அறிவு இறை அறிவாக மாறுகிறது. நான் முன்பும் உங்களுக்கு வாக்கு பற்றி படிக்கிற பொழுது சொல்லியிருக்கிறேன், எப்பொழுது வாக்கு பிறந்து அது மெல்ல மெல்ல வளர்ந்து தூள வைகரியாகி வெளிப்படுகிற பொழுது நாம் தற்போதத்துக்கு ஆளாகிறோம். பிறகு ஆன்ம முதிர்ச்சியிலே மெல்ல 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 அந்த வாக்கு ஒடுங்க தொடங்குகிறது. எப்படி தூட வைகரியாக இருந்த வாக்கு சூக்கும வைகரியாக மாறி மத்திமையாக மாறி பைசந்தியாக மாறி, தூளவைகரியாக இருந்த வாக்கு சூக்குமை வைகரியாக மாறி மத்திமையாக மாறி பைசந்தியாக மாறி சூக்குமை வாக்காக மாறுகிற பொழுது வாக்கு ஒடுங்கிவிடும். வாக்கு ஒடுங்குகிறது என்பது ஆன்மாவினுடைய சுய அறிவு ஒடுங்குதலை குறிக்கும். அப்படி ஒடுங்குகிற பொழுது அந்த ஆன்மாவுக்குள்ளே அதனுடைய இயல்பான அறிவு, அதுவரை உலகியலை பற்றி நின்ற அறிவு, அதற்கு பிறகு சிவத்தை பற்றி கொள்ளும். அதற்கு பிறகு அந்த ஆன்மாவினுடைய அறிவு சிவத்தினுடைய அறிவே தவிர அதனுடைய அறிவு அல்ல. இதை விளங்கப்படுத்துவதற்காக பேய் பிடித்த ஒருவனை அவர் எடுத்துக்கொள்கிறார், உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கிறார். இன்றைய உலகிலே இதை ஏற்க மாட்டார்கள், ஆனால் நம் பாரம்பரியத்திலே ஐதீகமாக இந்த நம்பிக்கை சொல்லப்படுகிறது. ஐதீகமும் உண்மைக்கு ஒரு உண்மையை உரைக்கின்ற ஒரு பிரமாணம் என்று நாம் முன்னமே படித்திருக்கிறோம். பலகாலம் சொல்லப்பட்டு வந்தால் அதிலே ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஐதீகங்களிலே ஒன்றாகத்தான் பேய் பற்றிய செய்தி இருக்கிறது. அது பற்றி விவரமாக நாங்கள் முன்பும் சில இடங்களிலே பேசியதாக ஞாபகம். இப்போ இந்த பேய் பிடித்த ஒருவனிடம் பேய் பிடித்து விட்டால் அதற்கு பிறகு அவன் செயல் ஒன்றும் அவனிடம் நடவாது, அந்த பேயினுடைய செயல் தான் நடக்கும். அது இப்போ மனதத்துவ ரீதியாக என்னென்னமோ சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த பேய் பிடித்தவர்களுடைய ஒரு செயலிலேயும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய புத்தி வேலை செய்யாது, அவர்களுடைய சுய அடையாளங்கள் வேலை செய்யாது, அந்த பேயினுடைய அடையாளம்தான் வேலை செய்யும் என்பது நம்முடைய பாரம்பரியமான கற்புலனாகின்றதான ஒரு செய்தி. பல பேரை நாம் பார்க்கிறோம், பேயாடுகிறவர்கள், பேய் பிடித்து நிற்கிறவர்கள், சுய அறிவை இழந்து போய் அவர்களுக்கு தாய் தந்தை தெரியாது, அவருடைய பெயர் தெரியாது, சொந்த அறிவு தெரியாது, பேய் வடிவமாகவே நிற்பார்கள், பேயாகவே தங்களை அறிவிப்பார்கள். அது இன்றைக்கு பல இடங்களிலே வளர்ச்சி பெற்ற நாடுகளிலேயும் கூட நடக்கிறது. தங்களை தாங்கள் இன்ன பேய் என்று தான் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவார்கள். அதுபோல மலபரிவாகமுற்று சத்தினிவாதம் அடைந்ததாகிய ஒரு ஆன்மாவை இறைவன் வந்து பற்றுகிறான், அவனுடைய அறிவை தன்வயப்படுத்துகிறான். அப்போ தற்போதம் கெட்டு சிவபோதம் உண்டாகிறது. அப்படி உண்டாகிற பொழுது அந்த ஆன்மாவினுடைய அறிவு சிவ அறிவாகவே மாறுகிறது. சுத்த ஆன்மாக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆன்மாக்களுடைய செயல் அறிவு எல்லாம் சிவ அறிவு, சிவ செயல் என்றே கருதப்படுகிறது. அத்தகையலாகிய சுத்த ஆன்மாக்கள் தான் குருவாக வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களை விடுவிப்பதற்கான உபதேசங்கள் முதலியவற்றை செய்கிறார்கள். அதுதான் இங்கே சொல்லப்படுகிற விஷயம். அப்படி வருகிற பொழுது அந்த ஆன்மாக்கள் சுத்த ஆன்மாக்களாக இருக்கிற அந்த ஆன்மாக்கள் இறை செயலையே தம் செயலாக்கி கொண்டு வருவார்கள். ஏன் வருவார்கள் என்றால், இந்த ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது, அது மேல் நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு தேடி நிற்கிற பொழுது குரு வந்து அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஆகவே இறைவன் சுத்தான்மாக்களுக்குள்ளே தான் பதிந்து உலகத்திற்கு தோன்றும்படியாக மனித ரூபமாக வழிபட்டு, ஆனால் அந்த மனித ரூபத்துக்குள்ளே தன்னுடைய இயக்கத்தையே இயக்கமாக்கி கொண்டு வந்து அந்த ஆன்மாக்களுக்கு உண்மை ஞானத்தை உபதேசிப்பார். ஆன்மாக்களினுடைய கட்டுக்கு காரணம் பொய்யறிவு என்று படித்தோம். பொய்யறிவு என்பது திரிவு ஞானம் என்று படித்தோம். திரிவு ஞானத்தை நீக்கி அவன் மெய்யறிவை தருவான். எதை பற்றிய மெய்யறிவை தருவான் என்றால், பதி பற்றி, பசு பற்றி, பாசம் பற்றிய மெய்யறிவை அவன் தருவான். அதைத்தான் அவர்கள் இறை, உயிர், மற்றது உலகு என்று பிரிக்கிறார்கள். இந்த மூன்று பற்றிய பொய்யறிவை நீக்கி மெய்யறிவை உண்டாக்கி தருவதற்கு குருவாக இறைவன் சுத்தான் மக்களோடு வந்து அருள் செய்வதைத்தான் நாங்கள் குருவினுடைய வருகை என்று நம் சைவ சித்தாந்தம் கருதுகிறது. அதை வழங்கிக் கொள்ளும் நிறைய போல.